இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேலே காதல் வருது, ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட். ஸோ இந்த லவ் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா, அந்த பொண்ணு இவன் லவ் அக்செப்ட் பண்ணிச்சா, அதை பற்றிலாம் இந்த ஸ்டோரியில் பேசுவோம். இந்த ஸ்டோரி வந்து 1950s நடக்குது. ஜி நாகராஜனுங்கிற ஒரு ரைட்டர் வந்து குரத்தி முடுக்கு அப்படின்னு ஒரு குறுநாவல் எழுதியிருந்தார். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து இந்த மேரேஜு லவ் இது மேலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. அவனுக்கு ஒரு 23 வயசாவது, ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் வேலை பார்க்குறான். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் இந்த லவ் கல்யாணம் இதெல்லாம் வந்து ஒரு ஏமாத்து வேலை, இதெல்லாம் வந்து பொய், இதெல்லாம் வந்து நிஜமே கிடையாது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்கிட்டேருந்து என்ன தேவை, செக்ஸ். ஸோ அது வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் கிட்டேருந்தே கிடைக்கும் போது எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், ஸோ இந்த கல்யாணம் குடும்பம் இதெல்லாம் வந்து சும்மா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவன் தான் நம்மளோட ஹீரோ. ஸோ இவன் வந்து இந்த குரத்தி முடுக்கு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ப்ராஸ்டிடியூட் ஏரியா, அதை தான் வந்து குரத்தி முடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக லைனாக வீடுகள் இருக்கும், அந்த வீடுகளில் எல்லாத்துலேயுமே ப்ராஸ்டிடியூஷன் தான் நடக்கும். நம்ம ஹீரோவும் அன்னைக்கு குரத்தி முடுக்குக்குள்ளே நடந்து போகிறான். நம்ம ஹீரோயின் தங்கமை ஒரு வீட்டு வாசலில் பார்க்குறான், அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம். நார்மலாக இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து என்ன நோக்கமாக இருக்குன்னா, வர்றவன்கிட்டேருந்து எப்படியாவது நிறையா காசை சம்பாதிச்சிடணும், சீக்கிரமாக அவனை வந்து அமுச்சு விட்டுறணும். இது ரெண்டு தான் அவங்களுக்கு வந்து நோக்கமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அன்பு, பாசம், காதல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. காசு கொடுக்குறியா, வா, அவ்வளோதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில பேர் மூஞ்சை காட்டுவாங்க, சில பேர் வந்து வேண்டா வெறுப்பாக இந்த தொழிலில் ஈடுபடுவாங்க காசுக்காக. ஸோ இப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து தங்கம் வந்து அன்னைக்கு நம்ம ஹீரோ கிட்ட நடந்துக்கிட்டது பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு அன்பாக இவங்கிட்ட பேசுறது, இவங்கிட்ட சிரிக்கிறது, நிறைய காசை பற்றி எதுவும் பெருசாக யோசிக்காமல் இவனோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியங்கிற மாதிரி அன்பாக இவங்கிட்ட பேசுகிறா, அன்பாக இவங்கிட்ட நடந்துக்கிறா. இது வந்து நம்ம ஹீரோக்கு ஃபஸ்ட்டு ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த மாதிரிலாம் அன்பாக இவன் நடந்துக்கிறது வந்து நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக காசு எதிர்பார்க்குறா போல் அப்படின்னு இவன் பர்ஸை வந்து பத்திரமாக வச்சுக்கிறதுலையே இவன் ரொம்ப கான்சியஸாக இருக்கான். ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனால் அந்த சர்வர் ரொம்ப நம்மளை கவனிச்சான்னு வச்சிங்களேன், நம்மளே என்ன நினைப்போம், ஓகே டிப்ஸுக்காக தான் இவ்வளோ கவனிக்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கொஞ்சம் டிப்ஸு கொடுத்துட்டு வருவோம் அவனுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இவனும் நினைக்கிறான், இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு எதிர்பார்க்குறா போல், அதான் இவ்வளோ அன்பாக நடந்துக்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த வீட்டை விட்டு அவன் வெளில வரும்போது எந்தவித எக்ஸ்ட்ரா காசுமே அவளுக்கு கொடுக்கல. அவள் போகும்போது இவனை பார்த்து கேட்குறா, சந்தோஷந்தானே அப்படின்னு. இவன் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படியே நடந்து போயிடுறான். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு திரும்ப திரும்ப யோசித்து பார்க்குறான், என்ன இவன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா எல்லா பொண்ணுங்களை விட, சரி இவன் தான் தொழில் தெரிஞ்சவ, இந்தமாரி அன்பாக நடந்துக்கிட்டால் தானே நெக்ஸ்ட் டைமும் நம்ம இவகிட்டே போவோம், ஏன் மற்ற பொண்ணுங்கள்லாம் இந்த ஒரு டெக்னிக் தெரியாமல் ரொம்ப கடுப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு இதை வந்து கேஷுவலாக விட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை இந்த மாதிரி வந்து இவன் தங்கத்தை மட்டுமே தேடி தேடி அந்த குரத்தி முடுக்குக்கு போகிறான். ஒவ்வொரு தடவையுமே இவன் என்ன நினைக்கிறான்னா, அவள் காசுக்காக தான் நம்மக்கிட்ட இப்படி பழகிறா அப்படின்னு இவன் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் தங்கம் என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறான்னா, இந்த மாதிரி காசுக்காகலாம் நான் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கல, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத அவ சைட்லேருந்து அவ சொல்லிக்கிட்டே இருக்கா. ஸோ நாளுக்கு நாள் இவங்களோட மீட்டப் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ எப்போ வந்தாலும் தங்கத்தை மட்டுமே அவன் தேடி போகிறது, அவளுக்காக அதிகமாக செலவு பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள்லாம் ரெண்டு பேருமே வந்து கேஷுவலாக பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தர். ஸோ அப்போ தங்கம் வந்து மனசை விட்டு அவங்கிட்ட சொல்கிறான், ஸோ நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், இதேமாரி என் ஹஸ்பண்ட் தான் என்னை கொண்டாந்து இந்த இடத்துல விட்டார், அவர் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்காரு, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பணம் திருடி மாட்டிக்கிறாரு, ஸோ வேலை போயிடுது, அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஏதோ நிறைய எவனையோ ஏமாற்றி காசு சம்பாதிச்சிருக்காரு, பணம் மட்டும்தான் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்காக எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு, கடைசியில் எதுவுமே வந்து சரிப்பட்டு வராததுனால இவளை கொண்டு வந்து இந்த குரத்தி முடுக்கில் விற்றுட்டு இப்போ எங்கேயோ அப்சகண்ட் ஆகிட்டார். எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த காசு தான், அதனால தான் எனக்கு இந்த பணத்து மேலே பெரிய ஆசை இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்படி தான் எப்போவுமே இருந்தியானா, இல்லை முன்னாடி நானும் பணத்து மேலே ஆசையாக தான் இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு இது மேலெல்லாம் ஆசை இல்லை, என்னோடய சோக கதையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, நீங்கள் வந்து ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு டேவோட கான்வர்சேஷன் இப்படி முடியுது. ஸோ இதுக்கப்புறம் இவன் வந்து தொடர்ந்து ஒரு 2 மாதம் அந்த ஊர்லேயே இல்லை. 2 மாதத்துக்கு அப்புறம் ஊருக்கு வந்த உடனே அவனுக்கு வந்து எப்படியாவது தங்கத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் 6-7 o'clockக்கெலாம் வந்து கிளம்பி அவள் வீட்டுக்கு போகிறான். இவன் போகிற அந்த சமயம்தான் கரெக்டாக ஒருத்தன் வந்து அவளோட வீட்டிலேருந்து வெளில வரான். இது வரைக்கும் வந்து தங்கம் வீட்டுக்கு வந்து இவன் தயக்கமே இல்லாமல் போயிட்டு வந்துட்டு இருந்தான். ஸோ இப்போ கரெக்டாக இவன் வர நேரம் பார்த்து ஒருத்தன் அவள் வீட்டிலேருந்து வெளில போகவும் இவனுக்கு வந்து 1st time ஒரு மாதிரியாக இருக்குது அவள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு. யோசிச்சுக்கிட்டே அவள் வீட்டுக்குள்ளே போகிறான். அப்போ அவள் சொல்கிறா, வந்தவர் வந்து மாமாவை பார்க்க வந்தார், அவர் இல்லைன்னு சொல்லவும் கிளம்பி போயிட்டார் அப்படின்னு தங்கம் சொல்லவும் தான் இவனுக்கு வந்து அப்பாடா அப்படின்னு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ரெண்டு பேரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 மாதம் கழித்து வந்ததுனால ரொம்ப அன்பாக இருக்கான் நம்ம நடராஜன் அவன் மேலே. தங்கம், பேசாமல் நீ என் கூட 2-3 மாதத்துக்கு வந்துடுறியா? ஓ, 2-3 மாதத்துக்கு தானா? நான் கூட எங்கே நீங்கள் பர்மனண்ட்டாக என் கூட வந்துடுன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டேன். ஏன், நான் உன்னை அழைச்சிட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறியா? நீ ஓகேனா சொல்லு, இப்போவே நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் பர்மனண்ட்டாக என் கூட. இல்லை இல்லை, நான் தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவளாச்சே, என்னோடய புருஷன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். எனக்கு 1 கல்யாணம் நடந்து அதால் நான் பட்ட கஷ்டமே எனக்கு போதும். மறுபடியும் இன்னொரு கல்யாணம் நினச்சாலே எனக்கு வந்து பயமாக இருக்குப்பா, என்னை விட்டுடுங்க அப்படின்னு தொடர்ந்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்துட்டு அன்னைக்கு டே முடிஞ்சோடனே நடராஜன் கிளம்பி அவன் வீட்டுக்கு போயிடுறான். வீட்டில் யோசிச்சு பார்க்குறான், இவ என்ன மாதிரியான பொண்ணு, கல்யாணம் வேணாங்கிறா ஆனாலும் நம்மக்கிட்ட அன்பாக நடந்துக்கிறா, இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் திங்க் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் தங்கம் வீட்டுக்கு போகும்போது அன்னைக்கு வந்து அவளோட வீடு வந்து பூட்டியிருக்கு. பக்கத்து வீட்டில் உள்ளவ சொல்கிறா, அவளை வந்து போலீஸ் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போலீஸ் அடிக்கடி வந்து ரெய்டுங்கிற பேரில் அழைச்சிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் மாமூல் கொடுத்தோடனே விட்டுருவாங்க. இது வந்து ரெகுலராக நடக்கிறது தான். அதனால் நடராஜனுக்கு வந்து இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமாக இல்லை. ஆனால் என்ன நினைக்கிறான்னா, சரி இன்றைக்கி தங்கம் இல்லை, ஸோ வேறு ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியுது, நிம்மதியாக இருக்க முடியுதுன்னா இவன் வந்து இனிமேல் வந்து நம்ம தங்கத்தை வந்து சந்திக்கவே வேணாம், அவளோட ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா வந்து தங்கத்தோட பழகின இந்த 2-3 மாதமாக அவளை தவிர வேறு யாரையுமே வந்து நடராஜன் தொட்டதே கிடையாது. ஸோ இன்றைக்கி இந்த விஷயம் மட்டும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இனிமேல் தங்கம் நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டுக்குள்ளே போகிறான். ஆனால் அன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து அந்த டே வந்து ஹாப்பியாக இல்லை. என்ன தான் அவனுக்கு வந்து செக்ஷுவலாக ஹாப்பினஸ் கிடைச்சாலும் அவனோட மனசு வந்து நிம்மதியாக இல்லை, சந்தோஷமாக இல்லை. அதை வந்து அவன் அன்னைக்கு தான் உணர்றான். ஸோ அடுத்த நாள் மறுபடியும் அவன் வீட்டுக்கு போனப்போ அன்னைக்கு தங்கத்துக்கு வந்து மூஞ்சே சரியில்லை, அவன் ரொம்ப வருத்தமாக இருக்கா. அப்போ இவன் தான் சொல்கிறான், ஏன் இதுக்கெலாம் வந்து வருத்தப்படுற, இது வந்து நார்மலாக நடக்கிறது தானே, நீங்கள் மாமூல் கொடுத்தா விட்டுற போகிறாங்க, என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்னலாம் சொன்னாங்க தெரியுமா, நான் என்னமோ வந்து ரோட்டில் போகிற வரவன்லாம் வந்து கையை பிடிச்சி இழுக்கிறதாகவும் நான் வந்து அவனை வந்து விபச்சாரத்துக்கு வற்புறுத்துறதாகவும் என் மேலே வந்து பழி சொல்கிறாங்க, அதை எப்படி என்னால் ஒத்துக்க முடியும், அந்த மாதிரிலாம் நான் என்றைக்குமே செஞ்சது கிடையாது, ஸோ அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், இந்த தடவை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து மாமூல் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன், போலீஸ்காரங்க என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, ஒரு வக்கீலை வச்சு இந்த கேஸை நடத்தி பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு தங்கம் வந்து படபடன்னு சொல்லி முடிக்கிறான். இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை, போலீஸ் வந்து உனக்கு எதிராக நிறையா சாட்சியெல்லாம் கொண்டு வருவாங்க, எப்படி இந்த கேஸ் ஜெயிக்க முடியும், நீ பேசாமல் அவங்க கேட்குற பணத்தை கொடுத்துட்டு விட்டுருக்கலாம், போலீஸ் அவங்க சைடில் சாட்சியை கூப்பிட்டு வந்தால் என் சைட்லேருந்து நானும் கூப்பிட்டு வருவேன், ஏன் எனக்காக வந்து நீங்கள் கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்ல மாட்டிங்களா, இவள் வந்து ஏன் கூட தான் இருக்கா, நான் தான் இவளை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோர்ட்டில் எனக்காக நீங்கள் வந்து பேச மாட்டிங்களா அப்படின்னு இவள் கொஞ்சம் எமோஷ்னலாக கேட்கவும் இவன் உடனே வந்து கண்டிப்பாக சொல்லுவான், தங்கம் இந்த கேஸ் முடிஞ்சோடனே பேசாமல் வந்து நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிடலாம், இதோட இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தலைமுழுகிடலாம் அப்படின்னு அன்னைக்கு அவள்கிட்ட ரொமான்டிக்காக பேசிட்டு அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போய் அதே மாதிரியே நடராஜன் வந்து சொல்கிறான், தங்கம் வந்து என் கூட தான் இருக்கா, இன்னும் கொஞ்ச நாளில் நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என் வீட்டில் தான் அவள் இருக்கா அப்படின்னு கோர்ட்டில் சாட்சி சொல்லிடுறான். தங்கம் வந்து கேஸை வின் பண்ணிடுறான். அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து இவனை பார்த்து கேட்குறாரு, என்ன சார் அந்த பொண்ணை போய் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போவும் ரூமுக்கு போய் நடராஜன் வந்து பயங்கரமாக யோசித்து பார்க்குறான். அவசரப்பட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டோமோ, தங்கம் அவ்வளோ நல்லவளா, கல்யாணம் ஆன பிறகு ஏன் கூட தான் இருப்பான்னு என்ன நிச்சயம், இல்லை நான் தான் தங்கம் கூடவே வாழ்க்கை ஃபுல்லாக இருப்பேன்னு என்ன நிச்சயம் அப்படின்லாம் பயங்கரமாக வந்து திங்க் பண்ணுறான். இதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஒரு கன்ஃபியூஷன்லேயே அவள் வீட்டுக்கு போகிறான். இருந்தாலும் இப்போ தங்கம் ஓகே சொன்னால் அவளை கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோடு தான் அடுத்த நாள் போகிறான். அப்புறம் தங்கம், எப்போ நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்? கல்யாணமா? நம்ம ரெண்டு பேருக்குமா? இல்லை நீ தானே கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லிட்டா நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நான் அன்றைக்கி சொன்னனே, நீ அதுக்கு சரின்னு சொன்னியே. இல்லை இல்லை, நீங்கள் எங்கேயாவது போகலான்னு சொன்னீங்க, நான் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. அவ்வளோதான், நான் இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொன்னேன். நான் தான் அன்னைக்கே சொன்னனே, எனக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, அந்த ஒரு கல்யாணத்தினால நான் பட்ட கஷ்டமே போதும், மறுபடியும் கல்யாணம் அது இதெல்லாம் பேசாதீங்கன்னு, எனக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லை. என்ன தங்கம் இப்படி சொல்கிற, உனக்காக தான் வந்து நான் கோர்ட்டில் சாட்சி சொன்னேன், அந்த அசிங்கத்தை நான் ஏற்றுக்கிட்டேன், இப்போ வந்து நீ இப்படி பேசுகிற. ஓ, எனக்காக நீங்கள் சாட்சி சொன்னது வந்து உங்களுக்கு அசிங்கமாக தெரியுது. அப்படி உங்களுக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உங்களை சாட்சியே சொல்ல சொல்லியிருக்க மாட்டேனே. வேண்டாம் தங்கம், நடந்தது நடந்து போச்சு, இப்போ என்ன சொல்கிற நீ, என் கூட வரியா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா? இல்லைங்க, எனக்கு ஒரு தடவை கல்யாணம் நடந்ததே போதும், மறுபடியும் கல்யாணம்லாம் வேண்டாம். இவன் எதுவுமே பேசாமல் அப்படியே அவள் வீட்டை விட்டு வெளில வந்துடுறான். இது நடந்து மூணு நாளைக்கு அப்புறம் தங்கத்தோட புரோக்கர் வந்து நடராஜன் வீடு தேடி வரான். வந்து அவளை மூணு நாளாக காணும், எங்கேயோ ஓடி போயிட்டா, அதான் நீ எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டியான்னு பார்க்க வந்தேன், நீயும் வீட்டில் தான் இருக்க, நான் தேவையில்லாமல் உன்னை சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ நடராஜன் யோசித்து பார்க்குறான், தங்கம் யார் கூட போயிருப்பா என்ன அப்படின்னு. அவன் இவன்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தா அவனோட ஹஸ்பண்ட் வந்து மதுரை பக்கமாக எங்கேயோ இருக்காரு அப்படின்னு. மேபி வந்து அவன் ஹஸ்பண்டை தேடியே ஓடி போயிருக்கலாம், சரி போனவ போயிட்டா இனிமேல் நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து இவனோட வேலை விஷயமாக மதுரைக்கு போகிறான். அங்கே போகும்போது ஒரு ரோட்டில் கார்ப்பரேஷன் பைப் முன்னாடி நிறைய பொண்ணுங்க வந்து குடத்தை வச்சுட்டு நிற்கிறாங்க. அந்த க்யூவில் தங்கமும் நிற்கிறான், அவளை வந்து பார்க்குறான். இது வந்து எப்போன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம்னு வச்சுங்களேன், அந்த புரோக்கர் வந்து பேசிட்டு போய் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம். இவனை பார்த்த உடனே தங்கம் வந்து, வாங்க நீங்கள் எப்போ மதுரை வந்தீங்க அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரி எப்போவும் அவள் பேசுவாள் அதே டோனில் பேசுகிறான். கொஞ்சம் இருங்க, தண்ணி நின்று போயிடும், தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்தில் தண்ணியும் பிடிச்சிட்டு, வாங்க வீட்டுக்கு போய் பேசலான்னு ரெண்டு பேரும் வந்து தங்கத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிசை வீடு, உள்ளே போனால் வந்து தரையெல்லாம் வந்து அந்த மண் தரை தான், செவரெல்லாம் வந்து கறி பிடிச்சி போய் கிடக்கு, ஒரு கறி அடுப்பு தான், அதில் தான் சமைக்கணும். வீடு ஃபுல்லாக ஒரே துணியெலாம் அழுக்காக இருக்குது. பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா அந்த அலுமினிய பாத்திரம் நெளிஞ்சு போனது, இந்த மாதிரி தான் இருக்குது. கூரையும் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஓட்டை மழை பெஞ்சா ஒழுகும் போல். ஸோ இந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு புவரான ஸ்டேட்டஸில் தான் இருக்கா தங்கம். இதுக்கு முன்னாடி குறத்தி முடுக்கில் அவள் எப்படி இருந்தானா, அந்த வீடு வந்து செம்மையாக இருக்கும், அவளுக்கு வசதியில் எந்த குறைச்சலுமே கிடையாது, நல்லா சாப்பிட்டுட்டு வேறு எந்த வேலையுமே கிடையாது, இந்த மாதிரி ரொம்ப சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தா. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு புவராக இருக்கா. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இவன் பெசாமையே உட்காந்துருக்கான். அவள் வந்து அடுப்பில் வந்து ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்காள். அப்போ இவன் தான் பேச ஆரம்பிக்கிறான், இங்கே நீ யார் கூட இருக்க? யார் கூடனா அவர் கூட தான் இருக்கேன். அவன் தான் உன்னை ஏமாற்றிட்டு குறத்தி முடுக்கில் உன்னை விற்றுட்டு ஓடி போயிட்டானே. அப்போ அப்படி செஞ்சார், அப்புறம் அன்னைக்கு வந்து என்னை பார்த்து நீ என் கூடயே வந்துரு அப்படின்னு சொன்னார், அதனால் அவர் கூடயே நான் வந்துட்டேன். அவன் உனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கான், அவனால் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, இப்படி அவன் கூப்பிட்டோன்னே வந்துட்டேன் அப்படிங்கிற. யார் தான் வந்து துரோகம் பண்ணல, யார் தான் கஷ்டப்படல, என்னால் அவரும் தான் நிறையா கஷ்டப்பட்டார். இன்றைக்கி வந்து அவர் ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் என்னை வந்து கூப்பிட்டாரு, நானும் வந்து சந்தோஷமாக அவர் கூடவே வந்துட்டேன். என்ன இவ்வளோ ஈஸியாக வந்து அவர் கூப்பிட்டாரு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற, உன்னை கொண்டாந்து குறத்தி முடுக்கில் விட்டு நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு காரணமே அவர் தானே, அவர் மேலே உனக்கு கோபமே வரலையா? அவர் மேலே நான் ஏங்க கோவப்பட போகிறேன்? நியாயமாக பார்த்தா அவரை எப்படியாவது அவர் குடும்பத்தில் கொண்டு போய் சேர்த்துணுன்னு தான் நான் பார்க்குறேன், ஆனால் அது மட்டும் மாட்டேங்கிறாரு அப்படின்னு இவ சொல்லவும் தலைவனுக்கு பெரிய ஷாக்கு. என்ன அவரை குடும்பத்தில் கொண்டு போய் சேர்க்குறேன்னா நீ தானே அவர் பொண்டாட்டி? இல்லை இல்லை, அவருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவளோட ஃப்ளாஷ்பேக்கை இப்போ தான் ஓப்பன் பண்ணுறான். அதாவது தங்கத்தோட அக்கா புருஷனோட தம்பி தான் வந்து இப்போ இவ கல்யாணம் பண்ணி இங்கே வந்து இருக்கா பார்த்தீங்களா அவன். ஸோ இவங்க அக்கா வீட்டுக்கு போகும்போது அவன் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு, அப்போவே வந்து அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இவளை கல்யாணம் பண்ணிக்காமல் இவளை வந்து தனியாக ஒரு வீடு எடுத்து வச்சு இவளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ அப்போ வந்து இவ வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு நிறைய பணத்தாசை பிடிச்சி கேட்க போய் இவளுக்காக நிறையா அவன் அதை இதன்னு கடனை வாங்கி செஞ்சு கடைசியில் ஆஃபீஸ் பணத்திலே கை வச்சு தான் மாட்டி அவனுக்கு வேலை போயிடுச்சு. ஸோ அதுலேருந்து இவளுக்கு வந்து ஒரு பெரிய கில்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவன் வேறு நிறையா வேலை தேடி கிடைக்கவே இல்லை. ஒரு தடவை பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தொடர்ந்து வந்து இவ எதுவுமே சாப்பிடாமல் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு வீட்லேயே இருந்திருக்கா தங்கம். ரெண்டு நாளாக வந்து இவனை வீட்டு பக்கமும் காணும், மளிகை சாமான் இல்லை, காசு இல்லை, சரி என்னாச்சுன்னு போய் பார்க்கலான்னு அவனோட வீட்டுக்கு தங்கம் வந்து போகிறான். உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கான், அவனோட ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. இவ இப்படி போய் நான் ரெண்டு நாளாக சாப்பிடல அப்படின்னு அவன்கிட்ட சொல்லவும் அவன் அப்படியே பதறி போயிட்டான். ஏன்னா வந்து இவ மேலே ரொம்ப ஆசை வச்சுருக்கிறவன், இவளை பயங்கரமாக பார்த்துக்கிட்டவன், இவனோ படுத்த படுக்கையாக இருக்கான். அதனால் அவளோட ஒய்ஃபை கூப்பிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு போடு பாவம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவள் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. யாராக இருந்தாலும் கோபம் இருக்கும் தானே. ஸோ இந்த இடத்துல வந்து அவள் ரெண்டு நாள் சாப்பிட்லையே, அவளும் ஒரு மனுஷி தானே அப்படிங்கிறத விட்டுட்டு அவள் வந்து என்னதான் இருந்தாலும் என் புருஷன் கூட தானே நீ இருக்க, உனக்கு நான் சாப்பாடு போட மாட்டேங்கிற மாதிரி அவள் வந்து சொல்லிடுறான். இவன் கடுப்பாகி உனக்கு இல்லாத உரிமையாக நீ போ தங்கம், நீ போய் கிச்சனில் என்ன இருக்கோ எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு பசி, பயங்கர பசி, இதை விட்டா வெளில போய் பிச்சை தான் எடுக்கணும், அதனால் வேறு வழியே இல்லாமல் கிச்சனுக்குள்ளே போகிறான். உடனே இவனோட ஒய்ஃபு உள்ளே போந்து நீ யாரு என் வீட்டு கிச்சனுக்குள்ளே நுழையிறேன்னு சொல்லி அங்கே இருக்கிற விறகு கட்டை இருக்குல்ல, அப்போல்லாம் வந்து கேஸ் அடுப்புலாம் கிடையாது, விறகு வச்சு கொளுத்தி தான் சமைப்பாங்க. ஸோ அடுப்பில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு விறகு கட்டையை எடுத்து தங்கத்தை வந்து சர மாதிரியாக அட்டிக்கிறான் கையில் காலில்னு. அவள் வழி தாங்க முடியாமல் கத்துறதை பார்த்துட்டு இவன் படுத்த படுக்கையாக இருக்கிறவன் அப்படியே நொண்டி நொண்டி ஏஞ்சி வந்து அதே விறகு கட்டையை வாங்கி அவனோட பொண்டாட்டியை கண்ணா அப்படின்னான்னு அடிக்கிறான். ஸோ இந்த சம்பவத்தை சொல்லிகிட்டு இருக்கும் போதே தங்கம் வந்து பயங்கரமாக அழுகுறா. நடராஜனுக்கு ஒன்றுமே புரியல, அழுதுட்டு சொல்கிறா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் வந்து அவங்க குடும்பத்தை விட்டு டோட்டலாக பிரிஞ்சு வந்துட்டார், எப்படியாவது நான் வந்து இவரை திருப்பியும் அவங்க குடும்பத்தில் கொண்டு போய் சேர்த்துருவோம், என்னால் பிரிஞ்ச குடும்பம் அந்த பாவத்தை எப்படியாவது கழுவிடுவோன்னு பார்க்குறேன், ஆனால் வந்து இவர் ஒத்துக்கவே மாட்டுறாரு அப்படின்னு நடராஜன்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கா தங்கம். சொல்லிவிட்டு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறா, இப்படி ஒரு குடும்பத்தை நான் பாழாக்கிட்டனே, இதுலேருந்து நான் எப்படி வெளில வர்றது, நான் என்ன செய்யறது அப்படின்னு தங்கம் கேட்குறா. நடராஜன் வந்து இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதோட இந்த கதை வந்து முடியுது. இந்த கதை படித்தோன்னே எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பையனும் பொண்ணும் லைஃப் லாங் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு மேரேஜ் மட்டும் ஒரு சொல்யூஷனாக இருக்காது. மேரேஜுங்கிறது ஒரு செகண்டரி தான், அது வந்து ஒரு சோஷியல் ப்ரெஷர்னால் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக நம்ம பண்ணிக்கிறது. கல்யாணம் பண்ணிட்டா போதும்ப்பா, லைஃப் லாங்கு அவள் என் கூட தான் இருப்பா, இல்லை லைஃப் லாங்கு அவன் என் கூட தான் இருப்பான் அப்படின்னு ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பையும் மேரேஜை நோக்கி கொண்டு போகிறமே ஒழிய மேரேஜுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ நீங்கள் மேரேஜை வந்து ஒரு எண்டாக வச்சுக்காமல் எப்போவுமே நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர் மேலே லவ்வோடு இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் உங்கள் மேலே கண்டிப்பாக லவ்வோடு தான் இருப்பாங்க. ஸோ மேரேஜ் பண்ணிட்டா இவன் நமக்கு தான் அப்படின்ற எந்த வித கட்டாயமும் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் உங்கள் பார்ட்னர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். இதுதான் என்னோடய தாட் மேரேஜை பற்றி இந்த கதை படித்ததுக்கப்புறம். உங்களுக்கு மேரேஜை பற்றி என்ன தோணுதுங்கிறத கீழே ஸ்பாட்டிஃபைல கேட்டுகிட்டு இருந்தால் Q&A கமெண்ட் பண்ணுங்கள், யூடியூப்பில் கேட்டுகிட்டு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஒரு ஸ்டோரி பற்றி பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் திஸ் பாட்காஸ்ட். பாய்.